நாளிலே நம்மத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி சகோதரர் ரவிக்குமார் ஊட்டி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் தெரிந்து கொண்டிருக்கிற தலைப்பு ஒபீடியன்ஸ் அல்லது கீழ்ப்படிதல் அனுசரண என்ற தலைப்பில் சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் வந்து நம்மத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி சகோதரர் அவர்களை மிகுந்த அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் உங்களுடைய செல்போன் மொபைல்களை கொஞ்சம் சைலண்ட் மோடில் வச்சுக்கிட்டா கொஞ்சம் உதவியாக இருக்கும். நம் கவனத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கலாம்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரருக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக்கொண்டு, அது மாத்திரமல்ல நான் சார்ந்திருக்கதான ஊட்டி எக்லிஷானுடைய அன்பு சகோதரருடைய அன்பையும் வாழ்த்தலையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவன் கிருபையில் கோட்டயம் பகுதியில் புதிதாக இந்த ஒரு கூட்டங்கள் ஏற்பாடு செய்திருக்கதான அன்பு சகோதர சகோதரர்களுக்கு கூட தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா இன்னும் அநேக சகோதரர்களுடைய அன்பையும் வாழ்த்தலையும் இந்த இடத்துலேருந்து நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் கிருபையில் இன்றைய நாளில் விசேஷமாக நாம் அனைவரும் ஒரு தலைப்பின் கீழாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். எந்த ஒரு தலைப்பின் பார்க்கும்பொழுது மீகா 6:8 அந்த வசனத்தை மீண்டும் நாம் வாசிப்போம்.
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்?
மனத்தாழ்மையே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் இல்லைங்களா? மனத்தாழ்மை, இப்போ மனத்தாழ்மை சொல்லவும் ஒபீடியன்ஸ் இல்லை ஹியூமிலிட்டி இப்படி பல வார்த்தைகளில் பயன்படுத்திருக்கார். அதில் இதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு மனத்தாழ்மையை எப்படி நம்ம வெளிப்படையாக தெரிந்து கொள்ளலான்னு பார்க்கும்பொழுது கீழ்ப்படுதல் மூலமாக இந்த மனத்தாழ்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதை நம்ம வந்து இந்த ஒரு வசனத்தினுடைய ஆதாரத்தில் வந்த ஒரு கான்செப்டில் இந்த ஒரு படத்தை நாம் தயார்படுத்திருக்கோம். தலைப்பு என்னன்னு பார்க்கும்பொழுது ஒபீடியன்ஸ் கீழ்ப்படுதல் மனத்தாழ்மை சொல்லலாம். அதுக்கு ரெண்டுமே ஒரே அர்த்தங்கள் தான் நம்ம பார்க்குறோம். அப்போது இதில் நம்ம பார்க்கக்கூடிய வசனங்களை நாம் வாசித்து இதனுடைய கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். வசனம் பிலிப்பியர் 2:8-9 வாசிக்கலாங்க.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானவரோ முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார்.
அப்போ கர்த்தர் இயேசு இல்லைங்களா, அவர் தான் நம்முடைய எக்ஸாம்பிள், நம்மளுடைய மாஸ்டர். அவர் வந்து மரண பரிந்தயம் தம்மை கீழ்ப்படுத்தினார். மரண பரிந்தயம் உண்மை தம்மை கீழ்ப்படுத்தின விளைவாக தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். அதுதான் அவர் ஃபுல் கான்செப்ட் இருக்குது. இல்லை வேணா இன்னும் கூட இதை சரியாக புரிந்து கொள்வதற்கு 1 Corinthians 15:27 வாசிக்கலாம்.
சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் பொழுது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது.
பிதாவாகிய தேவன் சகலத்தையும் அவருக்கு என்ன பண்ணாரே, கீழ்ப்படுத்திட்டார். கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்பட்டிருக்கவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. அப்போ பிதாவாகிய தேவன் சகலத்துக்கும் மேலாக அவரை உயர்த்துவதற்கு ஒரே ஒரு கேரக்டர் தான் தேவன் எதிர்பார்த்தார், என்னன்னா கீழ்ப்படுதல். மரண பரிணயம் கீழ்ப்படுத்தினால எல்லாவற்றுக்கும் கீழாக அவரை தாழ்த்ததுனால எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன பண்ணார், உயர்த்தினார். இது தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அருமையான வாக்குத்தத்தம் வசனம். அது மாத்திரம்ல தேவனுடைய வார்த்தை. இதே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிச்சா கண்டிப்பா கிறிஸ்துவை உயர்த்தின தேவன் நம்மளையும் உயர்த்துவார். கனம் மகிமை அழியாமையை பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற விசுவாசத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு லெசன் என்னன்னு பார்க்கும்பொழுது கீழ்ப்படுதல். நாம் செய்கிற பலியே அல்ல, நாம் எடுக்கிற பிரயாசங்களே அல்ல, இதெல்லாம் இருந்துட்டாலும் தேவன் நம்மளை உயர்த்துவதற்கு ஒரே ஒரு சீக்ரெட் என்னன்னா கீழ்ப்படுதல். இந்த கீழ்ப்படுதல எந்த அளவுல நம்ம வாழ்க்கையில காண்பிச்சு கடைபிடிச்சு அதை பயிற்சி செஞ்சு வளைச்சு இல்லைங்க வளர்ச்சி அடைச்சு செய்து அதனுடைய கம்ப்ளீட்னஸ் அதை சொல்லும் போது பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நாமும் என்ன பண்ணணும் பூர்ண சர்க்குணராக ஆகணும். எதுலனா கீழ்ப்படிதல்ல. அப்போ கீழ்ப்படுதல்ல பூர்ண சர்க்குணம் அந்த ஒரு நிலை எட்டும் போது தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன பண்ணிறார் உயர்த்துவார். கிறிஸ்துவை உயர்த்தின தேவன் நம்மையும் கிறிஸ்துவோடு கூட அவரோடு கூட நம்மையும் உயர்த்துவதற்கு இப்பேற்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு லெசன்ஸ் இந்த இடத்துல நான் பார்க்க வேண்டியிருக்கேன். அப்போ கீழ்ப்படுதல் சொல்லும் போது இது பெரிய ஒரு டாபிக், இதை ஒரு நாள் நம்ம என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே பார்க்கக்கூடிய ஒரு பாடமா இருக்குது. அதனால இந்த ஒரு பாடத்தை மறுபடியும் நம்ம இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல சொல்லணும்னா இது கீழ்ப்படுத்தல ஒரு சிம்பிளா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடமா இருக்குது. அப்போ இது ஏன் மறுபடியும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த ஒரு வாழ்க்கையில நம்முடைய சரீரங்கள் குறித்து சொல்லும் போது இது எப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பாத்திரம் இல்லை அது இல்லைங்களா, ஒரு கோல்டு வெசல் இல்ல ஒரு காப்பர் வெசல் அந்த மாதிரி கிடையாது. இது இது என்னன்னா மண்ணுச்சட்டி இல்லைங்களா, மட்பாண்டம். அது எப்படி இருக்குன்னா மண்பாண்டத்துலயும் லீக் ஆயிட்டு இருக்குது, எல்லாம் கிராக்கு. அந்த கிராக் ஆயிட்டு இருக்கனால வாழ்க்கையில நம்ம அநேக சப்ஜெக்ட்ஸ் கேட்டா கூட அதை என்ன பண்ண முடியாதுங்க, அப்படியே ஒரு சப்ஜெக்ட் கேட்டோம் போதும் நம்ம லைஃப் லாங் இதை கடைபிடிக்கலான்னா முடியாது. அப்போ லீக் ஆகி என்ன ஆயிட்டுருக்குங்க, போய்கிட்டே இருக்குது, ரொப்பிட்டே இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்துட்டே இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியலைங்க, நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் இருக்க முடியல. ஏன் அப்படின்னா நம்முடைய பாத்திரங்கள் வெடிப்புள்ள பாத்திரங்களா இருக்கிறதுனால அது லீக் ஆயிட்டு இருக்குது. அப்போ இந்த ஒரு பாத்திரங்கள் ஒழுகக்கூடியதாக இந்த மண்பாண்டத்துல இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா அடுத்து என்ன பண்ண முடியும்னா சத்தியத்தினால நிரப்பி கொண்டே இருக்க வேண்டும். அந்த நிரப்புற ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல ஒரு நிலையை நாம் எட்ட முடியாது அப்படின்ற விஷயத்த நாம் பார்க்கறோம். அப்போ நம்ம ஒரு இப்பேற்பட்ட ஒரு பாத்திரத்துல இருக்கிறதுனால கத்தர் கொடுக்கிற மிக முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு வசனத்தை வாசித்து ஒரு சம்பவத்தை அதை சொல்லும் போது அருமையான ஒரு ஓமையை பார்த்து நம்ம பார்க்கலாம். கத்தர் பேசிட்டார் மத்தேயு 13:3
அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார்.
அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார்.
கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான்.
போதுங்க, விதைக்கிறவன் ஒருவன் எங்க புறப்பட்டான், விதைக்க புறப்பட்டான். அப்போ இந்த ஊமை நமக்கு நல்லாவே தெரியும், 4 நிலங்கள், நல்ல நிலத்துக்கு நல்ல விதைகளை என்ன பண்றாரு கத்தர் வச்சிட்டு இருக்கார் இல்லைங்களா. அப்போ விதையில ஏதாவது ஃபால்ட் இருக்குங்களா, கத்தர் போடுற விதையில ஏதாவது ஃபால்ட் இருக்குமா அப்படின்னா அது ஒரிஜினல் நல்லா இருக்கும், அதுல எந்த ஃபால்ட்டுமே இருக்காது. மிஸ்டேக் என்னன்னா கிரவுண்ட், நிலம் தான் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. அப்போ ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது இதுல 4 விதமான நிலங்களை கத்தர் குறிப்பிடுறார். எப்படின்னா வழியருகே விதைக்கப்பட்டது, கற்பாறை இடங்கள்ல, அப்புறம் முள்ளுள்ள இடங்கள்ல, அப்புறம் நல்ல நிலம். அப்போ நல்ல நிலத்துக்கு நல்ல விதைகளை கத்தர் என்ன பண்ணிருக்காருங்க வைத்திருக்கிறார். அப்ப நிலம் இந்த இடத்துல ஏதா அடையாளப்படுத்துதுங்க, உலகம் சொல்லிடுறேன் சிம்பிளா, நிலம் உலகம் இல்ல, இன்னும் கொஞ்சம் ஆழம் போனா நிலம் நம்முடைய இருதயம், நம்முடைய இருதயத்துக்கு நல்ல வசனங்கள் சத்தியம் வச்சிருக்கார் விதைச்சிருக்கார், பலன் நம்ம தான் கொடுக்கணும் இல்லைங்களா. அப்போ இதான் சொல்றாரு, கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப நிலம் உலகம் உலகத்துக்காக சொல்லிட்டார் ட்ரூத் இல்ல, நமக்கு தான் சொல்லிட்டார் இல்லைங்களா. சத்தியம் அருமையான சத்தியம் ஆர்வஸ் மெசேஜ் யாருக்கு அப்படின்னா நல்ல நிலம் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு, இவர்களுக்கு மாத்திரம் தான் சப்ஜெக்ட், வேறவருக்கு வேற மாதிரி புரிஞ்சு கொள்ளலாம். வேற மாதிரி புரிஞ்சு கொள்வதற்கு அநேக பாடங்கள் அநேக காஸ்பல்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஒரு காஸ்பல் மாத்திரமா இருக்குது அநேக காஸ்பல் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நாம் பார்க்கறோம். அதை கத்தர் சொல்றாரு, கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்றான். அப்போ இந்த இடத்துல நிலம் எதுனா நம்முடைய ஹார்ட், நம்முடைய இருதயத்தை பத்தி சொல்லிட்டார் அப்படின்றத நாம் பார்க்கறோம். அப்போ நம்ம இந்த இடத்துல அருமையான நிலங்களாக இருந்துட்டா அப்படின்னா கண்டிப்பா நிலத்துல விதைக்கப்பட்ட விதை என்ன பண்ண முடியும்னா விதையை எதை ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது இல்லைங்களா. விதையை எதை ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும்னா கத்தர் பேசிட்டதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அவர் சத்தியம் பேசிட்டார். அந்த சத்தியத்தை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு எந்த அளவுல நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அதன் அடிப்படையிலே பலன் கொடுக்க முடியுமே ஒழிய மற்றபடி நம்மளால எவ்வளவு கேட்டா கூட என்ன பண்ண முடியாது, பலன் கொடுக்க முடியாது அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல இருக்கு. அப்போ பலன் கொடுக்கக்கூடியது சொல்லும் போது நிலத்தை பண்படுத்தக்கூடிய விஷயம் இது யாருடைய பாட்டு அப்படின்னா விதை போடுறவருடைய பாட்டு இல்ல. நிலம் தான் தன்னை என்ன பண்ணணும், சுத்திகரித்துக் கொள்ளணும். அப்போ சுத்திகரித்துக் கொள்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவையான எல்லா வல்லமையும் இருக்குன்னு சொல்றார். நல்ல பலன் தரணும். கத்த பேசிட்ட சத்தியங்கள் நம்ம இடத்துல பலன் பெருகணும்னா நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சரியான விதத்துல அமைத்துக் கொள்றது யார் கையில இருக்குன்னா ஒவ்வொரு சத்தியத்தை கேட்கக்கூடிய சகோதர சகோதரருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றார். அவங்க தான் என்ன பண்ணணும்னா கேட்கக்கூடிய சத்தியத்துக்கு தன்னை கீழ்படுத்தி நிலத்தை தயார்படுத்திக் கொண்டா பலன் கொடுக்கலாம். அப்படி நிலத்தை பண்படுத்த முடியாதவர் கண்டிப்பா பலன் கொடுக்க முடியாது. அப்போ இந்த ஒரு வல்லமை, இந்த ஒரு வல்லமை சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் இருக்குது. இருக்கிறனால தான் கர்த்தர் அந்த நிலத்தையே என்ன பண்ணாரு, சூஸ் பண்ணிட்டார், செலக்ட் பண்ணிட்டார். இப்ப விதை கூட என்ன பண்ணிட்டாரு, போட்டுட்டார் இல்லைங்களா. அவ போட்டிருக்கன்னா வளர்ந்து 100, 60, 30 பலன் கண்டிப்பா என்ன பண்ண வேண்டியிருக்கு, கொடுக்க வேண்டியது. இது யார்கிட்ட கொடுக்க முடியும்னா யார் இந்த மெசேஜ் உணர்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சு அதை சுத்தி இருக்கக்கூடிய கலைகளை விலக்கி இல்லைங்களா அதன் மத்தியில இதுக்கான பிரயாசத்தை எடுத்து பலன் கொடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்குது அப்படி சொல்றாரு. எல்லாத்தினாலையும் முடியாது, எல்லாத்தினாலையும் முடியாது. தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய சிச்சுவேஷன் சரி பண்ணிருக்கிறதுக்கு எல்லாத்தினாலையும் முடியாது இல்ல, கண்டிப்பா முடியும். உணர்ந்து கொள்கிறவர்களுக்கு மாத்திரம், உணர்ந்து கொள்ளாதவருக்கு முடியாது இல்லைங்களா. அதை சொல்றேன். அப்போ நம்ம கூட என்ன பண்ணோம் பார்க்கும்போது கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. உணர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கேட்டு இப்போ செவி கொடுத்து கீழ்ப்படுதல் காமிச்சு எல்லாம் இங்க என்ன பண்ணிருக்கோம்னா இங்க வந்திருக்கோம் இல்லைங்களா. வந்திருக்கோம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இங்க வந்து உட்காந்துருக்க மாட்டோம். அப்ப இப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பா தேவனுக்கு நம்ம என்ன பண்றோம் பார்க்கும்போது கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்கோம், உடன்படிக்கை செஞ்சிருக்கோம். அப்போ தேவனுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்திருக்கோம் சொல்றார். அப்போ முழுமையாக அர்ப்பணித்திருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்கலாம், நம்ம எல்லாருமே கான்சன்ட்ரேட்டரா? எஸ், அப்படி கை தூக்குறோம் இல்லைங்களா. கான்சன்ட்ரேட்டர் நான் யாரு, கான்சன்ட்ரேட்டர் நான் உடன்படிக்கை செய்திருக்கிறோம் சொல்றாரு. அப்போ உடன்படிக்கைனா என்ன அர்த்தம், உடன்படிக்கைன்னா என்ன அர்த்தம், போறோம் ஒரு நாள் எல்லா சத்தியங்களும் 53 வகுப்புகள் கேட்கிறோம், கேட்டுட்டு நேரா ஒரு ஆற்றங்கரைக்கோ இல்ல ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கோ போயிட்டு நம்மள என்ன பண்ணிடுறோம், படுத்து எந்திரிச்சு தண்ணிக்குள்ள மூழ்கலுக்கு வச்சு எழுப்பி வந்துடுறோம், செத்துட்டோம். அது சொல்றாரா, இதுதான் கான்சன்ட்ரேஷனா, இதுதான் அர்ப்பணிப்பா அப்படின்னா அதை சொல்றாரு. இத ஃபுல் கான்சன்ட்ரேஷன் சொல்ல முடியாது இல்லைங்களா. அர்ப்பணிச்சிருக்கோம் அந்த பாயிண்ட்ல அவ்வளவுதான், இத செய்யறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம் அந்த பாயிண்ட்ல அவ்வளவுதான், அதை அன்னைக்கு செஞ்சிருக்கோம். இதை இனி என் வாழ்க்கை முழுவதுமாக இதை நான் கண்டினியூ பண்ணும். அப்போ கான்சன்ட்ரேஷனுடைய ஒரு அர்த்தம் சொன்னா உடன்படிக்கை, உடன்படிக்கைன்றது ஒரு ஆரம்பம், அது முடிவல்ல, உடன்படிக்கை ஒரு ஆரம்பம். அப்போ அந்த உடன்படிக்கை என்ன பண்ணும்னா மாம்சத்தை மறிக்க செய்யணும். அப்போ மாம்சத்தை மறிக்க செய்யணும்னா இதை இமீடியட்டா என்ன பண்ணிடலாங்க, மாம்சத்தை மறிக்க செய்யறதுக்கு யாருக்கு வழி தெரியாது, எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா. நம்ம 3 வழிகள் சப்ஜெக்ட் கூட பார்ப்போம். ஆதாம் 930 வருஷம் என்ன பண்ணாரு, எடுத்துக்கிட்டார் தன்னுடைய மாம்சத்தை முடிவு கொண்டு வரதுக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய ஷார்ட்கட் இருக்குது இல்லைங்களா. அப்போ இதுல மாம்சத்தை மறிக்க செய்யறதுன்னு சொல்லும் போது இந்த மாம்ச சரீரத்தை மறிக்க செய்யறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, இதை சொல்லவே இல்லை. அப்போ கர்த்தர் எதை பேசிட்டார் அப்படின்னா மாம்ச சரீரத்தினுடைய சுபாவங்கள் இதான் சொல்ற. மாம்சத்தை மறிக்க செய்யறதுனா இந்த மாம்சத்தை மறிக்க செய்யறதில்ல, இதுவும் சேர்ந்துதான், ஆனா அதுலயும் விசேஷமா நம்முடைய மாம்சிக சுபாவத்தை மறிக்க செஞ்சிட்டா நம்ம மறிச்ச மாதிரி. அப்போ இதுதான் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் இல்லைங்களா, இதுதான் நம்முடைய அர்ப்பணிப்பு. இத நம்ம செஞ்சிருக்கோமா அப்படின்னா இது ஒரு நாள் வேலை இல்லை, ஒரே நாள்ல என்னுடைய மாம்ச சுபாவத்தை எல்லாத்தையுமே மறிக்க வச்சுட்டா அப்படின்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடலாம், இந்த மாம்சத்துக்கு வேலை இல்லாம போறோம். அப்போ இது ஒரு ப்ராசஸ், கான்சன்ட்ரேஷன் ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல். அப்போ இதை செய்வதற்கு ஓர் உடன்படிக்கையை நாம் செஞ்சிருக்கோம், அதுதான் சரியான அர்த்தம் சொல்லலாம். கான்சன்ட்ரேஷன் நாம் அர்ப்பணிப்பதற்கு அர்ப்பணிச்சிருக்கோம், நம்முடைய மாம்ச சுபாவத்தை தொடர்ச்சியாக நான் பலியாக செலுத்துவேன்னு சொல்லி அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறத நம்ம இந்த இடத்துல ஞானஸ்தானம் சொல்லலாம் இல்லைங்களா. இன்னும் சொல்லும் போது நம்ம கான்சக்ரேஷன் பண்ணிருக்கோம்னு சொல்லலாம், உடன்படிக்கை செய்திருக்கோன்னு சொல்லலாம், ஆனா உடன்படிக்கையினுடைய முடிவில் தான் சொல்ல முடியும் முழு அர்ப்பணிப்பு செய்தவர் இவர். இப்ப சொல்ல முடியுங்களா? சொல்றதுக்கு யாருக்கும் முடியாது. ஆனா சொல்லலாம், நான் கான்சக்ரேட், நான் கான்சக்ரேட் சொல்லலாம். ஆனா முழு அர்ப்பணிப்புன்றது லைஃப்ல முடிவு, ஃபைனல் முடிவு அப்படின்ற விஷயத்த சொல்றார். இத சிம்பிளா நம்மளுடைய மாஸ்டர் எப்படி காமிச்சிட்டார் அப்படின்னா, யோர்தான்ல ஸ்டார்ட் பண்ணிட்டார் இல்லைங்களா? யோர்தான்ல ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிச்சிட்டாரு? எல்லாம் முடிந்தது கல்வாரி சிலுவையில. அப்போ இதுதான் கான்சக்ரேஷன் சொல்றார். அப்போ கான்சக்ரேஷன்ல இந்த இடத்துல சொல்லும் போது ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் சிம்பிளா.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
அப்போ நம்முடைய சரீரங்களை அர்ப்பணிச்சிருக்கோங்களா? இந்த மாதிரி அநேகர் அர்ப்பணிச்சு கொண்டு இருக்கிறாங்க, அவங்க கூட நீங்களும் போயிட்டு என்ன பண்ணீங்க, சேர்ந்துக்குங்க. இதான் சரியான ஒரு அர்த்தம் சொல்ல முடியும் இல்லைங்களா? அர்ப்பணிப்புக்குள்ள அநேகர் போய்கிட்டு இருக்காங்க. அந்த அர்ப்பணிப்புல யாரெல்லாம் இந்த கான்சக்ரேஷன் உடன்படிக்க சேராங்களோ நீங்களும் அவங்களும் போய் ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இந்த ஓட்டத்துல போங்க சொல்றாங்க. அப்ப போகும்போது நம்முடைய சரீரத்தை மாத்திரமல்ல நம்முடைய குண லட்சணங்கள், அதை சொல்லும் போது நம்முடைய விழுந்து போன சரீரத்தினுடைய எல்லா விதமான மாம்சீக சித்தங்கள், மாம்சீக விருப்பங்கள், அதனுடைய பலவீனங்கள், விழுந்து போன மனுஷனுடைய சுபாவங்கள் அத்தனையும் என்ன பண்ணுங்க, கான்சக்ரேஷன் பண்ணுவோம். அப்போ இதுதான் நம்முடைய கான்சக்ரேஷன். இதை என்ன பண்ணுன்னு பார்க்கும்பொழுது, இதை வெறும் மாம்சத்தை மரம் கொடுக்கறது மாத்திரம் இல்ல, நம்முடைய குணலட்சணங்களுக்கு என்னைக்கு, அது சொல்லும்போது பழைய மாம்சத்தினுடைய குணலட்சணங்களுக்கு என்னைக்கு மரணம் கொடுக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்முடைய மரணம், அதுதான் சரியான ஒரு மரணம். அதை சொன்ன கிறிஸ்து உடனே கூட நீங்கள் மரித்தது உண்டானால், மரித்தது உண்டானால் எப்போ ஆரம்பிச்சிருக்கோம், இனி செஞ்சா இதை கண்டினியூ பண்ணனா நம்ம முடிவு பண்ணலாம் இல்லைங்களா? அப்போ இந்த மாம்சிக குண லட்சணங்களை நாம் அர்ப்பணிச்சிருக்கோம், பழைய மாம்ச சுபாபத்தை. அப்ப மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, இதை இது பண்ணக்கூடாது, இதை இல்லாம செய்யணும் இல்லைங்களா? அப்போ இதை இல்லாம செய்யணும் அப்படின்னா இதுதான் நம்முடைய லைஃப் டைம் ப்ராசஸ். இது என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் கண்டினியூவா செஞ்சுட்டு இருக்கணும்னு சொல்றாரு. அப்போ இதுக்காக ஒரு உடன்படிக்கை செஞ்சு ஒரு நாள்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் கிறிஸ்துவனுடைய சாயல், கிறிஸ்துவனுடைய சாயலை அடையிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம போயிட்டே இருக்கணும் சொல்றாரு. அப்ப இதுல போகும்போது ரெண்டு விஷயம் செய்யணும் பாருங்க. ஒன்னு, நம்ம இருக்கக்கூடிய பழைய மாம்ச சுபாவத்தை அடக்க செய்யணும். அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னும் இன்னொரு வேலை செய்ய வேண்டியிருக்கு, கிறிஸ்துவனுடைய குண லட்சணங்களை நம்ம என்ன பண்ண வேண்டும், தரித்துக் கொள்றது இருக்குது. அப்ப நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு போனாதான் இன்னொன்னு என்ன பண்ண முடியும், கொண்டு வர வைக்க முடியும். இது ரெண்டும் சைமல்டேனியஸா நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதுதான் கான்சக்ரேஷன். இதுல அத சொல்ற எப்படி சொல்லு பார்க்கும் போது, இந்த குண லட்சணங்கள் கேரக்டர் டெவலப்மெண்ட்ல இதுல நமக்கு கிறிஸ்துவின் சாயலை அடையக்கூடாதபடிக்கு என்ன ஆயிட்டு இருக்கு பார்க்கும்போது, நம்மளுடைய கேரக்டரே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, மத்தவரும் இல்லைங்க. இந்த ஓட்டத்துல பிரதானமான எதிரி நம்முடைய மாம்சமே இல்லைங்களா? மாம்சம் சொல்லும் எதுங்க, இந்த மாம்சம் சொல்ற எனக்கு இந்த மாம்சமே டிஸ்டர்ப் அப்படியா? இல்ல, இந்த மாம்சம் இருக்கிறனால தான் நான் வேலை செய்ய முடியும், இந்த மாம்சம் இருக்கிறனால தான் கான்சன்ட்ரேஷன் நிறைவேற்ற முடியும், இது இல்ல. மாம்சத்தின் சுபாவம் இதுதான் பயங்கர டிஸ்டர்ப் நம்முடைய கான்சன்ட்ரேஷனை நிறைவேற்றுவதற்கு. அப்போ இந்த மாம்ச குணலட்சணங்களை அடக்கம் செய்வதற்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவின் சாயலை அடையிற வரைக்கும். அப்ப கிறிஸ்துவின் சாயலை அடையணும் அப்படின்னா இந்த மாம்ச குண லட்சணங்கள் நம்மளை என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்பொழுது அநேக முறை முடமாக்கிறதுங்களா, முடமாக்கிறது. எப்படி முடமாக்கிறா, நல்லா வளர்ந்து ஒரு 10 ஸ்டெப் ஏறிடும், 10 ஸ்டெப்ல இருந்து ஒரே இல்லு இழுத்து என்ன ஆகுதுங்க, கீழே கிரவுண்ட் ஃபுளோர் வந்துடும். அப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா நம்முடைய கேரக்டர் அப்படியே டாப் போது சில நேரத்தில், அப்புறம் சில நேரத்தில் என்ன ஆகுதுங்க, 0 காட்டிடுறோம், 100 அப்படியே 0 என்ன அப்படி இதாயிட்டு இருக்கு. அப்ப பாருங்க இதுல என்ன சொல்றாரு பார்க்கும்பொழுது, நம்முடைய குணலட்சணங்கள் இப்படி மாறி மாறி வெளிப்படுறதுனால நம்ம எல்லாருமே முடவர்கள் சொல்றாரு. நம்ம எல்லாருமே நொண்டி, நம்ம எல்லாருமே கால் கை கண் வாய் ஏதோ விதத்துல ஒரு நொண்டியாவே இருக்கும் சொல்றாரு. ஏன்னா பூர்ண மனுஷன் அப்படின்னா என்ன குறை என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. அதே போலதான் இந்த இடத்துல அர்ப்பணிப்புல முழுமையான அர்ப்பணிப்பு தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அரை பாதி கால் அப்படி இல்ல, அப்போ முழுமையான அர்ப்பணிப்பு அப்படின்னா நம்முடைய மாம்சிக சுபாவத்தை கம்ப்ளீட் அடக்க பண்ணணும், கர்த்தருடைய சுபாவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்ப பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய மாம்சிக சுபாவங்கள் நம்மளை முடமாக்கி கொண்டிருக்குது. எந்த வகையில் அப்படின்னு பார்க்கும்பொழுது உதாரணத்துக்கு பாருங்க, என்ன பிரதர் நல்லா தானே இருக்கும், பிரதர் கை நல்லா இருக்கு, பிரதர் கண் சரியில்லை, பிரதர் அதுவும் ஒரு முடம் தான், கண்ணு நல்லா இருக்கு, வாய் சரியில்லை, பிரதர் அதுவும் ஒரு முடம் தான், காது நல்லா இருக்கு, கால் நல்லா சரியா போறதில்லை, அது என்னங்க அதுவும் ஒரு முடம் தான். அதனால நம்முடைய இந்த சரீரத்தின் குறைபாடுகள் பத்தி கர்த்தர் பேசுறதுல நம்முடைய குணலட்சணங்களுடைய குறைபாடை பத்தி பேசிட்டு இருக்கார். அப்போ அது சொல்லும் கண் நல்லா தெரியுது இல்லைங்களா, ஆனா வாய் சரி பேச முடியும் அப்படின்னா கர்த்தருடைய சுவிசேஷத்தை நல்லபடி என்னால எடுத்து என்ன பண்ண முடியல, பிரீச் பண்ண முடியல, பிரதர் கை அருமையான ஹேண்ட் ரைட்டிங் பிரதர் சூப்பர் எழுதுது, ஆனா பிரசன்டேஷன் பண்ண முடியல, அதுவும் ஒரு முடம் தான், கை நல்ல கிரிகள் மீட்டிங் பிரதர் எவ்வளவு வேணா இருந்தா பிரதர், ஆனா கால என்னாகிறதுல மீட்டிங் வரமாட்டேன் பிரதர், ஆனா எவ்வளவு வாங்கிக்கங்க ஆனா மீட்டிங் நான் என்ன பண்ண முடியாது இன்னைக்கு அட்டன் பண்ண முடியாது, அந்த கால என்னாகிறதுல போக முடியறதில்ல. அப்போ சரீரத்தில் ஏதோ ஒரு வகையில குறைபாடு உள்ளவர்களாகவே நாம் இருப்பதற்கு நம்முடைய குணலட்சணங்கள் நம்மளை தடை செஞ்சிட்டு இருக்குது. அப்போ இத எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இடத்துல எல்லா குணலட்சணங்களும் டேமேஜ் ஆகல, சில குணலட்சணங்கள்ல நம்ம டாப் மோஸ்ட் போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா, நிறைய விஷயங்கள்ல நல்ல விஷயங்களை ரீச் பண்ணியிருக்கோம், ஆனா இன்னும் சில குணலட்சணங்கள்ல ஜீரோ தாயிட்டு இருக்கோம். அதனால ஒரு பூர்ணம் எட்டல, அப்போ பூர்ணம் எட்டல இதான் எப்படி சொல்றானா கத்தர் எப்படி சொல்றானா, பிதா பூர்ண சர்க்குணரா இருக்கிறது போல, பிதா பூர்ண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணரா இருங்கள். அப்போ பூர்ண சர்க்குணம் சொல்லும் போது கேரக்டர்ல ஒரு கம்ப்ளீட்னஸ் இருந்தால் மாத்திரமே நாம் ஒரு பரிபூர்ணத்துக்குள்ளாக போக முடியுமோ இல்லையா, ஒரு கேரக்டர் வச்சுட்டு இந்த கேரக்டர் வச்சுட்டு போகவே முடியாது சொல்ற. அதனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில நல்ல கேரக்டர்ஸ் இருக்கனால இதுலயே திருப்தி அடைஞ்சிட வேண்டாம் சொல்றார், இதுல திருப்தி அடைஞ்சிட வேண்டாம், அதுல திருப்தி அடையினால மற்ற அநேக கேரக்டர்ஸ் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், விட வேண்டியிருக்கும், இழக்க வேண்டியிருக்கும். அதாவது ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட சுபாவம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அநேக நல்ல சுபாவங்கள் இருந்துட்டா கூட அந்த கெட்ட சுபாவம் நாளடைவில் அந்த நல்ல சுபாவத்தை நம்மகிட்ட இருந்து என்ன பண்ணிடும் எடுத்துட்டு போயிடும் அப்படின்றார். அப்போ ஒரு கம்ப்ளீட்னஸான ஒரு கேரக்டருக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா இந்த பயிற்சி, இந்த கான்சன்ட்ரேஷன் இது அவசியம். இந்த கான்சன்ட்ரேஷனுடைய கான்செப்டே இதை தான் சொல்றாரு. அப்போ நம்ம உடன்படிக்கை செஞ்சிருக்கோம். அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அருமையான எக்ஸாம்பிள் மூலமா இந்த சொல்றாரு, நம்ம எல்லாருமே எங்க இருக்கோம், மென்டல் ஹாஸ்பிட்டலா இருக்கோம். என்னங்க நல்லா வந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்டிருக்கோம், நம்ம போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கோம் அப்படின்னா இருக்கோம். எப்படி இருக்கோம்னா நம்முடைய குணலட்சணங்கள்ல மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கும். எப்படி மென்டல் ஹாஸ்பிட்டல், ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் போனா அநேக விதமான மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அங்க இருக்காங்க இல்லைங்களா, ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் பாத்தீங்கன்னா டிரைவர் இருக்காரு, ஒருத்தர் டீச்சர் இருக்காரு. அப்போ இருக்காரு எல்லாத்தையும் புடிச்சு வந்து அந்த அறையில அடைச்சிடறாங்கன்னு வச்சுங்க, அப்போ அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், டாக்டர் நினைக்கிற என்னத்தான் நினைப்பாரு, உடனே ஒரு ஏதோ ஒரு கை கிடைச்சதை எடுத்து நான் ஒரு ஸ்டெதோஸ்கோப் வச்சிருக்கேன், நான் இன்ஜெக்ஷன் பண்ணும், சில நேரம் ஆப்ரேஷன் பண்ணும், கத்தி கூட என்ன பண்ணுவார் எடுத்துக்குவார். அதே மாதிரி ஒரு டீச்சர்னா அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் செஞ்சிருப்பாங்க. ஆனால் டோட்டலாக வெளியிருந்து பார்த்தா தான் தெரியும் இவர் ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டு ஒன்னே என்ன பண்ணிட்டு இருப்பாரு, செஞ்சிட்டு இருக்காரு, மற்ற விஷயங்கள் என்ன பண்றதில்ல கவனிக்கிறதுல. அதனால தான் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணலட்சணங்களை ரொம்ப பிரதானமா படுத்திட்டு மற்ற குணலட்சணங்களை என்ன பண்ணிடுறோம், அசட்டை செஞ்சிடறோம் இல்லைங்களா, அசட்டை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் சொல்றாரு, பிதா பூர்ண சர்க்குணரா இருக்கிறது போல நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய நாம் சரியென்று நினைக்கிற இந்த விஷயங்கள்லயே ஒரு முடிவை என்ன பண்ணிடுவாண்டா எடுத்துட வேண்டாம், இந்த நல்ல குணலட்சணங்கள் இருந்துட்டா ரொம்ப நல்லது, மற்ற குணலட்சணங்களை என்ன பண்ணுங்க அது வந்து நம்ம தயார்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம். அப்போ இந்த இடத்துல இது நம்முடைய கான்சன்ட்ரேஷன், நம்முடைய போராட்டம் இல்லைங்களா, பழைய மாம்சம் அதனுடைய ஆசை இச்சை விருப்பங்களுக்கு எதிரான போராட்டம், ஒரு பக்கம் அழிக்கணும் இன்னொரு பக்கம் வளர்க்கணும், இதுதான் நம்முடைய கான்சன்ட்ரேஷன். அப்போ இந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் வாழ்க்கையில நம்ம சரீரத்தினுடைய கிரியைகளை என்ன பண்ண வேண்டியிருக்குங்க, ஒவ்வொரு நாள் கம்ப்ளீட்டா இல்லாம செய்யணும். அப்படின்னா எதெல்லாம் இல்லாம செய்யணும், வெறும் ஒபீடியன்ஸ் மாத்திரங்களா, அதை என்ன சொல்லணும், மாம்சத்தினுடைய அந்த ஒரு குணலட்சணங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு கீழ்ப்படுதலை நமக்குள்ள என்ன பண்ணணும், வளர்க்கணும். இது மாத்திரம் இல்ல, அது சொல்லும்போது கீழ்ப்படுதல் ஒரு பெரிய சப்ஜெக்ட், கேரக்டர் டெவலப்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடம். அதுல ஒவ்வொரு பார்ட்டை என்ன பண்ண வேண்டியிருக்கு, பில்ட் பண்ணும். அப்போ ஒவ்வொரு பார்ட் இது பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒன்னு மாத்திரம் இல்ல, மற்ற அநேக விஷயங்கள் கூட இருக்கு. அதுல விசேஷ விதமா இந்த கீழ்ப்படுதலை தேவன் எதிர்பார்க்கிறார் தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல. இந்த ஒரு கீழ்ப்படுதல் இருந்தா மற்ற குணலட்சணங்கள் எல்லாமே என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அது செய்யல அப்படின்னா அடுத்த 10வது ஸ்டெப் என்ன பண்ண முடியாது இல்லைங்க. சேம் அதை சொல்லும்போது உதாரணத்துக்கு உள்ளது சொல்லுவார், ஃபர்ஸ்ட் படிக்க பேர் என்னங்க தமிழில், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதுக்கு என்ன சொல்லுங்க, கீழ்படி. அது படி, அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணும், எல்லா படிக்கட்டுகளும் ஏற்போம். அப்போ அந்த கீழ்படிய நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வைக்கணும். அப்ப கொண்டு வர வைக்கணும்னா இதுதான் நம்முடைய கான்சன்ட்ரேஷன், இதுதான் நம்முடைய அர்ப்பணிப்பு. என்ன அர்ப்பணிப்புனா நம்முடைய பழைய மாம்சுக விருப்பங்கள் ஆசைச்சைகளை இல்லாம செய்யறது, இதுதான் மாம்சத்துக்கு மரணம் கொடுக்கறது. இதுக்காகத்தான் நம்ம உடன்படிக்கை செஞ்சிருக்கோம். அதுல செஞ்சிருக்கும் போது இதுல விசேஷமா நம்மளுடைய போராட்டத்தை அநேக முறை மறப்பதற்கு, நம்முடைய குணலட்சணங்களை வளர்ப்பதற்கு தடையாக நம்முடைய குணலட்சணங்கள் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்றது பாக்குறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாக்குறோம், இப்படிப்பட்டதான இந்த புதிய சிருஷ்டியில வளர்வதற்கு தேவன் அருமையான வாய்ப்புகளை நம்ம அனுதின வாழ்க்கையில கொண்டு வரார். அனுதின வாழ்க்கைனா டெய்லி ஒவ்வொருடைய புதிய சிருஷ்டியில நம்முடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக தேவன் அநேக சூழ்நிலைகளை என்ன பண்றாருங்க, உருவாக்கி கொடுக்கிறார். அந்த உருவாக்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை சரியான விதத்தில் நாம் பயன்படுத்தி இந்த மாம்சத்தின் தோல்வி, புதிய சிஷ்ணுடைய வெற்றி, மாம்சத்தின் தோல்வியை எந்த அளவு நம்ம டெய்லி சந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு புதிய சிஷ்ணுடைய வெற்றி என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் யாருக்கு தோல்வி யாருக்கு பிடிக்காது, ஏன்னா அது ஒத்துக்கொள்ள முடியாது இல்லைங்களா. அப்போ இதை நம்ம வாழ்க்கையில எப்போ நம்ம சரியா செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ நம்ம புதிய சிஷ்ணுடைய வளர்ச்சியில ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணலாம்னா வளர முடியும். இதை சிம்பிளா சொல்ல போனா ஒரு டேபர்நாக்கல் அருமையான எக்ஸாம்பிள் இருக்கு, தூப கலசங்கள் இல்லைங்களா. தூப கலசங்கள், தூப கலசம் தானே இருக்கு, தூப கலசங்கள்னா தூப கலசம் யார் சொல்லிட்டாருன்னா ஒவ்வொரு கான்சக்ரேட்டருக்கும் தேவன் அருமையான சரீரத்தை என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காரு. தற்காலிகமாக லோன்ல இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், வாங்கியிருக்கோம். எதுக்குங்க, நம்முடைய கான்சக்ரேஷன் நிறைவேற்றி புதிய சிருஷ்டியை வளர்ச்சி செய்து கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கு. அப்ப தற்காலிகமாக பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சரீரங்கள் தான் தூப கலசங்கள். அப்போ ஆசாரியன்னா ஒரு தூப கலசம் இருக்கும் இல்லைங்களா, ஒவ்வொரு ஆசாரியனுக்கும் ஒவ்வொரு தூப கலசம் இருக்கும். அதுல ஒவ்வொரு ஆசாரியனுக்கும் தூப கலசம் சொல்லும் போது அது காப்பர், காப்பர் அடையாளப்படுத்துவது பரிபூர்ண மாம்சிக நிலைமை. அப்படியாக எண்ணப்பட்டு தற்காலிகமாக பரிபூர்ண மாம்சிக நிலைமையில நம்ம என்ன பண்றோம், இருந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த ஒரு பாத்திரம் இது எதுக்குண்ணா, பிரகாரத்திலிருந்து நெருப்பு எடுத்துட்டு போயிட்டு தூப பீடத்துல போட்டு சுகந்த தூபவர்க்கங்களை அதுல வர வைக்கணும், இதுக்கு பயன்படுத்துற ஒரு பாத்திரம். அப்போ இந்த பாத்திரத்தினுடைய வேலை என்னன்னா பிரகாரத்திலிருந்து நெருப்பு எடுத்து போட்டு அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டு தூப கலசத்துல போடணும், இவ்வளவுதான் இல்லைங்களா. அப்போ ஒரு நெருப்பு சட்டி சொல்லலாம், நெருப்பு சட்டி, நெருப்பு சட்டி வெளியிலேருந்து இப்போ உள்ள நெருப்பு எடுத்தோடனே என்ன பண்ணுங்க, ஒரு சட்டி வேணும், அதுல நெருப்பு போட்டு எடுத்துட்டு வந்து கொட்டுறது, அவ்வளவுதான் இந்த சரீரம் அதுதான். அப்போ இந்த சரீரத்தை இல்லாம செய்யணும், இந்த சரீரத்தை இல்லாம செய்யணும், அதுதான் நம்முடைய கான்சன்ட்ரேஷன். அப்ப சரீரத்தை இல்லாம செய்யணும்னா எப்படி இல்லாம செய்யறாருன்னா நெருப்பு எடுத்து வந்தா ஆட்டோமேட்டிக் இல்லாம போயிடும். நெருப்பினுடைய தன்மை ஒரு பொருளை என்ன பண்ணிருங்க, இல்லாம செஞ்சிடும், அவ்வளவுதான் இல்லைங்களா. அப்போ நம்முடைய சரீரத்துல நெருப்பு எடுத்துட்டு வரணும். அப்ப நெருப்பு இந்த இடத்துல எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்பொழுது எதை அடையாளப்படுத்துதுங்க, நெருப்பு எப்படி அடையாளப்படுத்துறோம், ஜட்ஜ்மெண்ட் இன்னும் அழிவு இப்படி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா தேவன் கொடுக்கிற அருமையான வாய்ப்பு, நெருப்பு அடையாளப்படுத்துது தேவன் கொடுக்கிற அருமையான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நீங்க சரியான பயன்படுத்தினால் இந்த மாம்சம் இல்லாம போயிடும். அந்த வாய்ப்பை நீங்க சரியானபடி யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா மாம்சம் அப்படியே தான் இருக்கும், நெருப்பு அள்ளி அள்ளி கொட்டிட்டே இருக்க வேண்டியதுதான், அப்படியே லைஃப் முடிஞ்சிடும். ஏன்னா தற்காலிகமாக பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சரீரம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்போ இத தேவன் சரியான விதத்துல இதை பயன்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணோம்னா சரியானபடி ஒப்பு கொடுத்தல், அந்த கீழ்ப்படுதல் யார் காட்டுறாரோ அவர் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தேவன் நமக்கு இதை நியமிச்சிருக்கார் இந்த ஒரு சூழ்நிலையில, இந்த சூழ்நிலையில என்னுடைய மாம்சமா புதி சிருஷ்டியா. இதுக்கான போராட்டத்தில் யார் ஜெயிக்கிறாங்கோ, இது ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்போ பாருங்க, பழைய மாம்சனுடைய விருப்பங்கள் இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, மாம்சனுடைய கிரியைகள் குண லட்சணங்கள் இதை அழிக்க செய்யணும்னா இது ரொம்ப விசேஷமான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு இல்லாம மாம்சத்தை இல்லாம செய்வதற்கு மாம்சம் ஒருபோதும் இடம் கொடுக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ மாம்சத்தை அழிச்சுக்கோ, ஆனா மாம்சம் சொல்லும் எந்த விதத்திலும் எனக்கு துன்பம் தராத வகையில நீ அழைச்சிக்கோ இல்லைங்களா. யாராவது வருத்தப்பட்டு சாகிறதுக்கு யாரும் பிரியா இருக்குங்களா? இல்லை. எப்படியோ கடவுளே ஒவ்வொருத்தருடைய ஜபம், கான்சன்ட்ரேட்டருடைய ஜபம் கூட எப்படியோ கஷ்டம் இல்லாத நேரம் பண்ணிக்கோ, எடுத்துக்கோ, எடுத்துட்டா ப்ராப்ளம் இல்லை. இப்படி ஏன்னா மாம்சத்தினுடைய கஷ்டத்தை நம்ம விரும்புறது இல்லை இல்லைங்களா. எப்படியோ போயிட்டு அப்படியே டப்புன்னு ஒரு நாள்ல என்ன பண்ணணும், அப்படியே தேவனுடைய ஊழியம் செஞ்சுட்டு அப்படியே ரத்த சாட்சியா மறுச்சா கூட இருக்கூடாது. ஏன்னா மாம்சனுடைய வேதனை கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு நமக்கு பிரியம் இருக்கிறதுல. அப்போ ஜென்ம சுபாவத்துக்கு எப்படி இருந்துட்டா மாம்சின் கிரியைகள் இதுதான் சுபாவம், இதுதான் அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்கோம். அப்ப இதுல இல்லாம செய்யறதுக்கு மாம்சம் விட்டுருங்களா? விருப்பப்படாது, விருப்பப்படாது. அப்ப என்ன பண்ணுன்னா, அது சொல்றாரு, சுபாவத்தினுடைய விருப்பத்திற்கு தேடுறதுல, அது இல்லாம செய்யறதுல அது விடாது. அதனால நம்ம எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் எதற்கு அப்படின்னா, நம்முடைய மாம்சத்தை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த பிரயாசங்களை எடுக்கக்கூடிய இது எதை கொண்டு போகும் அப்படின்னா, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தாதபடிக்கு தடை செஞ்சிடும் இல்லைங்களா. நம்முடைய மாம்சத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா, இந்த மாம்சத்துக்கு இல்லை, நம்முடைய மாம்சத்தின் விருப்பங்களுக்கும் எண்ணங்களுக்கும் இச்சைகளுக்கும் நாம் அதிகமான பிரயாசங்களை கொடுத்துட்டு இருந்தோம்னா, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துவதற்கு இது விடாது. முடமானவர்களாகவே நொண்டி பண்ணிட்டு தான் இருக்கும், பேச முடியாத செஞ்சுட்டு இருக்கோம், நடக்க முடியாத பண்ணிட்டு இருக்கோம். அதனால மரணம் கொடுக்கணும், இதுதான் நம்முடைய கன்சிகரேஷன். அது மாத்திரம் இல்ல, இன்னும் சொல்லும் போது நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதிப்படுத்தக்கூடிய இந்த விஷயத்துல குறைவான முயற்சி அதை எடுக்கிற கூட ஒரு ஆலோசனை சொல்லும். போ, கஷ்டப்படாத, போ, வேலை செய், ரொம்ப என்ன பண்ணாத, ஓவரா காட்டிக்காத. இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, முழு அர்ப்பணிப்பு செய்யாதபடிக்கு நம்முடைய மாம்சம் இதை செஞ்சுட்டு கொண்டு பாக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த மாதிரி இந்த மாம்சன் வஞ்சனைகள் இப்படி ஒரு பக்கம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, நாம் உடன்படிக்கை செஞ்சிருக்கோம் கத்திரத்துல. என்னன்னா, இன்றைய நாள்ல இருந்து என்னுடைய வாழ்க்கையை உமக்காக என்ன பண்றேன், முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கேன்னு சொல்ற. அர்ப்பணிச்சிருக்கோம்னு சொல்லும் போது நம்முடைய கான்சன்ட்ரேஷனை, அந்த உடன்படிக்கையை மறந்து போவதற்கு இதெல்லாம் என்னங்க ஒரு பலவீனங்களாக இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்போ பாருங்க, இதை எப்படி சொல்றாருன்னா, டேபர் நாக்கள் இந்த ஒரு பிக்சர் பாக்குறோம். இன்னும் சொல்லும் போது அந்த கிரேட் பிரமிட்ல ரொம்ப அருமையான பாடம் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் கிரேட் பிரமிட்ல கூட இருக்குது. எப்படின்னா, நம்ம போயிட்டோம் எங்கங்க, குளிக்கு, குளியிலேருந்து என்ன ஆயிட்டு இருக்குது, ஒரு பாதை போயிட்டு இருக்குது, குரோட்டோலேருந்து போயிட்டு இருக்கு இல்லைங்களா. அந்த குரோட்டோ போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு அருமையான குழியில, இது மேல் நோக்கிய பாதை, இந்த ஒரு பாதையில என்னைக்கு நம்ம திரும்பி பார்த்துட்டாலும் ரிட்டர்ன் எங்க தான் வருவோம், மறுபடியும் குளிக்க வந்துடுவோம் இல்லைங்களா. அதை சொல்றாரு, பழைய விட்டு வந்த குணலட்சணங்களுக்கும் சுபாவத்துக்கும் நம்ம என்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறோமோ நேர கீழே வந்துட வேண்டியதுதான் இல்லைங்களா. அது எந்த கேரக்டரா இருந்தாலும் சரி, எந்த மூலையில எப்படி இருந்தாலும் கூட பரவாயில்ல. செத்த ஈ பரிமள தைலத்தை நார பண்ணும், செத்து என்ன பண்ணிடுவோம், பரிமள தலைமாறதுனா கூட அதை நார பண்ணிடும் அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல நம்முடைய விழுந்து போன சுபாவங்களுக்கு எதிராக போராடுறது மட்டும் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் இல்ல, இந்த விழுந்து போன சுபாபத்தை இல்லாம பண்ணி தேவனுடைய சுபாபத்தையும் என்ன பண்ண வேண்டியிருக்காங்க, வளர்ச்சி குணலட்சணங்களையும் வளர்ச்சி அடைய வைக்கிறதே நம்முடைய உடன்படிக்கையாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ ஒன்னு மறிக்க செய்யணும், இன்னொன்னு வளர்க்கணும். இதை மறந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய உடன்படிக்கை நம்ம மறந்தவர்களாகவே இந்த இடத்துல நம்ம நினைச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இன்னும் பார்க்கும் போது கர்த்தர் இயேசு இல்லைங்களா, அவர் தன்னுடைய அழைப்பில் எப்படி நமக்கு ஒரு முன்மாதிரான்ட்டான்னா, அவர் பூர்ண கீழ்ப்படிதலை காண்பித்தார். அதனால தான் தேவன் என்ன பண்ணிட்டார்னா, அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்திட்டார். அப்ப இது நமக்கு முன்பதாக அநேக குண லட்சணங்களை வச்சிட்டு இருந்துட்டாலும் அதுல ரொம்ப விசேஷ விதமாக இந்த கீழ்ப்படுதல் ஒபீடியன்ட் தேவன் என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார். இத செய்யல அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய மற்ற அநேக நல்ல குண லட்சணங்கள் கூட நம்மளை விட்டு என்ன பண்ணிருங்க வெளியே போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நம்ம மண்ணா எடுத்துட்டீங்கன்னா கூட ஒரு 10 மண்ணாக்கு மேல இருக்கு மண்ணா இல்லைங்களா, டெய்லி வாசிக்கிறோம் அதுல ஒரு 10-12 மண்ணா என்ன பண்ணிருக்காருனா இது கொடுத்துருக்காரு கீழ்ப்படுதலுக்கு. அந்த கீழ்ப்படுதல நம்ம எப்படி காண்பிக்க வேணும்ன்றது கொடுத்திருக்காங்க. அது மாதிரி என்ன சொல்லும் போது ஆபிரகாம், நோவா, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நீதிமான்கள் இவருடைய லைஃப் எல்லாமே பாடங்களா இருக்குது இல்லைங்களா. இப்படியாக இந்த பாடங்கள் எல்லாம் இருந்துட்டால் கூட நம்ம விசேஷ விதமாக இன்றைக்கு நமக்கு வைத்திருக்கக்கூடிய மாபெரும் பரீட்சை என்ன அப்படின்னா கீழ்ப்படுதல் இல்லைங்களா. இதை இன்னொரு வகையில் பார்க்கலாம், பிரமிடு அதுல ஆன்டி சாம்பர் இருக்குது இல்லைங்களா. ஆன்டி சாம்பர் நம்முடைய ஆன்டி சாம்பர்ல நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரர்கள் நான் என்னுடைய மாம்சிக சுபாவத்தை நான் கத்தருக்கு பலியிடுகிறேன் சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரர்களும் எங்க இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஆன்டி சாம்பர்ல இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அந்த ஆன்டி சாம்பர் சொல்லலாம் பிரமிட்ல. இன்னும் சொல்லும் போது டேபர்னாக்கு சொன்னா மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் சாரி மோஸ்ட் ஹோலி இல்ல இருக்கும். அதே சமயத்தில் இன்னும் சொல்லும் போது பரிசுத்தலத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னும் புதுதாக சொல்லும் போது ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட்ல இருக்கோம். நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் பள்ளியில் என்ன பண்றோம் இருந்துட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய உடன்படிக்கல. அப்ப இந்த இடத்துல தேவன் வைக்கிற என்ன டெஸ்ட், தேவன் ஒவ்வொருத்தருக்கும் வைத்திருக்கக்கூடிய பரீட்சை என்ன அப்படின்னா கீழ்ப்படுதல் இல்லைங்களா. அந்த ராஜாவின் அறைக்கு போகணும்னா கிங் சாம்பருக்குள்ள போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்க படிகள் இருக்கு. அந்த படிகள்ல கீழே இறக்கி வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இடத்துல கிரானைட் லீஃப் இருக்குது. அதுக்கு கீழே போய் அவர் போய் அப்படி போய் அப்படி வந்தால் தான் என்ன பண்ண முடியும் அந்த ராஜாவினுடைய அறைக்கு போக முடியும். அப்போ ரெட் கிரானைட் லீஃப்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது. அப்போ அதற்கு அப்படின்னா அது எது நம்ம கடையாளப்படுத்துதுங்க ரெட் கிரானைட் லீஃப் எதுனா தெய்வீக பிரமாணம். அப்போ தெய்வீக பிரமாணத்துக்கு தன்னை யார் ஒருவர் கீழ்படுத்துகிறாரோ அவர் தான் எங்க போக முடியுங்க மகிமை மற்றும் கனம் போக முடியும். அப்போ இதுல அந்த ரெட் கிரானைட் லீஃப் சொல்லும் போது இதே சொல்றனா ரோமர் 8:14 வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
அப்போ எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். இப்ப தற்காலிகமாக தேவனுடைய புத்திரர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கோம். அப்ப இருக்கிறோம் அப்படின்னா எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய ஆவியினாலே அவருடைய தெய்வீக பிரமாணங்களை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சு நடக்கிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிறாரோ அப்பதான் மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம அதை மறிக்க செஞ்சு கடந்து போக முடியும் சொல்றாரு. அப்போ இதுதான் நம்முடைய உடன்படிக்கை நம்முடைய கான்சக்ரேஷன். இதுல நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய பழைய மாம்சீக விருப்பங்கள் எண்ணங்கள் இதுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணணும் மரணம் கொடுக்கணும் புதிய சுபாவத்தை வளர்க்கணும். அப்ப இத எப்படி செய்யறது எப்படி செய்யறது நமக்கு புத்தி இல்லை ஏன்னா நமக்கு தெரியாது. அதனால தான் தேவன் என்ன பண்றாருன்னா 2 தீமோத்தேயு 1:7 கொடுக்கிறார்.
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார்.
தேவன் நமக்கு தெளிந்த புத்தி கொடுத்திருக்கார் எதுக்கு அப்படின்னா நம்முடைய கான்சன்ட்ரேஷனை புரிஞ்சு கொள்வதற்கு கான்சன்ட்ரேஷனா என்னன்னு தெரிஞ்சு கொள்வதற்கு தெளிந்த புத்தி வேணும் ஃபர்ஸ்ட்ல. இல்லை அப்படின்னா இந்த ஓட்டத்திலேயே இல்லை நம்ம. அதுக்கு அவருடைய ஹோலி ஸ்பிரிட் கொடுத்துருக்காரு எதுக்கு அப்படின்னா நம்முடைய கான்சன்ட்ரேஷனை நிறைவேற்றுவதற்கு. அப்போ எதை அடக்க பண்ணணும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னாலே ஜென்ம சுபாவம் மனசனால இதை உணர்ந்து கொள்ள முடியாது. அப்போ தேவனுடைய பரிசுத்தாவியை கொடுத்து ஒவ்வொரு செயலும் சரியாக கண்காணிக்கக்கூடிய தெளிந்த புத்தி என்ன பண்ணிருக்காரு கொடுத்திருக்கார். மற்றவர் யாருக்கு இது என்ன பண்றதில்ல இப்ப கொடுக்கறது இல்ல ஏன்னா அவர் கான்சன்ட்ரேஷன் செய்யல. கான்சன்ட்ரேஷன் செஞ்சிருந்தா தன்னுடைய மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறதுக்கு ஞானத்தை தேவன் கொடுக்கிறார். இது அதை பயன்படுத்தி தான் என்ன பண்ண முடியும்னா அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். அதுல விழுந்து போன சுபாவங்களை மாம்சிக சுபாவங்களை மறைக்க செய்யணும் தேவனுடைய குணலட்சணங்களை வளர்க்கணும். இன்னொரு பக்கம் அதுல விசேஷமா கீழ்ப்படுதல அதிக அதிகமாக வளர்த்துட்டு இருக்கணும். அப்போ வளர்க்கும் போது இதுல நமக்கான பரீட்சை சொல்றாங்க. இது நமக்கான ஒரு டெஸ்ட் நமக்கான பரீட்சை. அப்ப இந்த பரீட்சைய இது பிரதர் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, தேர்ட் வால்யூம்ல ஆர்வஸ்ட்ன்ற டாபிக்ல உங்களுக்கு இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா கொடுத்திருக்காரு. நமக்கான பரிச்சை என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல். இதை எப்படி சொல்றாருன்னா, பத்து கன்னிகைகள், பத்து கன்னிகைகள் ஊமையில தெளிவா சொல்லிட்டார் கீழ்ப்படிதல் நமக்கான பரிச்சை. அஞ்சு பேர் புத்தி உள்ளவர், அஞ்சு பேர் புத்தி இல்லாதவர். என்ன புத்தி இல்லாதவருக்கு அஞ்சு பேர் புத்தி இல்லாதவர் அப்படின்னா, அந்த சத்தம் கேட்டார், இதோ மணவாளன். அந்த சத்தத்தை கேட்டு ஆயத்தமா இருந்தவர்கள் உள்ள என்ன பண்ணாங்க, பிரவேசித்தார்கள். அந்த சத்தத்தை கேட்டும் ஆயத்தம் இல்லாதவர்கள் போகல. அப்ப என்னன்னா கீழ்ப்படுதல்ல மிகப்பெரிய பரீட்சை, டெஸ்ட். இதுல சபை மாத்திரமே ஜெயிப்பாங்க, மற்றவரை என்ன பண்ணிடுவாரு, தோத்துருவாரு. எப்படின்னா கீழ்ப்படுதல கூட பூர்ண கீழ்ப்படிதல், ஒரு கீழ்ப்படுதல பூர்ண கீழ்ப்படுதல் சொல்லும் போது உடனடியாக என்ன பண்ணுங்க, கீழ்ப்படணும். சபை உடனடியாக கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய நிலைமையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சுதாரிச்சு ரெடி ஆயிட்டு அவங்க என்ன பண்ண மனவாளனோட போயிடுறாங்க. கீழ்ப்படுதல் காமிச்சு திரள் கூட்டம் என்னாகறதுல கீழ்ப்படுதல் காட்டுறதுல காட்டுறாங்க, அவங்க கூட கீழ்ப்படுதல் காட்டுறாங்க, லேட்டா காட்டுறாங்க. சபை உடனடியாக கீழ்ப்படுதல் காட்டுது, திரள் கூட்டம் லேட்டா காட் பண்றாங்க. அப்போ இந்த கீழ்ப்படுதலை தேவன் எப்படி கொடுக்கறன்னா, உபத்திரவ காலத்துல, மகா உபத்திரவ காலத்துல சபை கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்வார்கள். ஆனா திரள் கூட்டம், சாரி திரள் கூட்டம் மகா உபத்திரவ காலத்துல கீழ்ப்படுதலை என்ன பண்ணுவாங்க, கற்றுக்கொள்வார்கள். சபை இப்பவே கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்வார்கள். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. அப்போ நமக்கான பரீட்சை, நமக்கான டெஸ்ட் இதுதான் இல்லைங்களா. உடனடி கீழ்ப்படுதல், தேவனுடைய சத்தத்துக்கு, தெய்வீக பிரமாணத்துக்கு, சத்தியத்துக்கு உடனடியாக கீழ்ப்படிஞ்சு நம்முடைய கான்சிகரேஷன் நிறைவேற்றினா அருமையான வாய்ப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உயர்த்துவார். இல்லனா உபத்திரவ காலத்துல கண்டிப்பா கீழ்ப்படுதலை தேவன் கொண்டு வர வைப்பார். கொண்டு வர வைக்கும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா. அது கூட நம்ம பார்க்கறோம். அப்ப பாருங்க, இதுல தான் அஞ்சு பேர் புத்தி உள்ள கன்னிகை, புத்தி உள்ள புத்தி இல்லாத கன்னிகளாக பிரியறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கறோம். அப்போ தேவன் வைத்திருக்கக்கூடிய ஃபைனல் டெஸ்ட்ல, ஃபைனல் டெஸ்ட் எது அப்படின்னா அன்பு, விசுவாசம், கீழ்ப்படுதல். இந்த மூணு விஷயங்கள்ல ஃபைனல் டெஸ்ட் இருக்குது. அப்ப ஃபைனல் டெஸ்ட்ல அன்புல ஜெயிச்சிடலாம் இல்லைங்களா, விசுவாசத்துல ஜெயிச்சிடலாம், கீழ்ப்படுதல தோத்து போனா அவ்வளவுதான் இல்லைங்களா. என்னத்தா இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த கணம், மகிமை, அழியாமை எல்லாத்தையும் என்ன பண்ண வேண்டிய இழக்க வேண்டி வரும் அப்படின்னு விஷயத்த பாக்குறோம். அப்ப பாருங்க, தேவன் விசேஷமாக கீழ்ப்படுதல் எதிர்பார்க்கிறார் எல்லா இடத்திலும். அதுல சபைக்கிட்ட எதிர்பார்க்கிற கீழ்ப்படுதல்னா உடனடி கீழ்ப்படுதல், உடனடியாக அந்த கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார். இதற்கு எக்ஸாம்பிள், அருமையான ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு இல்லைங்களா கட்டளையிட்டார், நீங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னார். எங்க இருக்கு இந்த சம்பவம் பார்க்கும்பொழுது, யோவான் ஆறாம் அதிகாரம் ஐந்துல இருந்து பத்து வசனங்கள் இருக்கு, வாசிக்க வேண்டாம், ஒரு வசனம் மாத்திரம் வாசிக்கலாம் சிஸ்டர். யோவான் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அஞ்சு.
இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார்.
பாருங்க, சீசர்ல கேட்டார், இவர்கள் தம்மிடத்தில் புறப்பட்டு வருகிறதான திரளான ஜனங்களை கண்டு. அப்போ ஐயாயிரம் பேர் அன்னைக்கு என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. அவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவ்வளவு பேர் சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்துச்சுங்களா. இந்த திரளான ஜனங்கள் சாப்பிடுவதற்கு நாம என்ன செய்யலாம், இங்க ஏதாவது கிடைக்குமா அப்படி கேக்குறதுக்கு பதிலா கத்திர என்ன சொன்னா, நீங்க எல்லாத்தையும் போயிட்டு என்ன பண்ணுங்க, லைன் லைனா புல் தரைகள்ல போய் உட்கார வைங்க சொன்னார். சீசர் பாக்குறாங்க, என்னங்க இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, இங்க ஐநூறு பேருக்கே சாப்பாடு கொடுக்க முடியல, அஞ்சாயிரம் பேரு சாப்பிடுவோம், எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லாத்தையும் இது பண்ணிட்டா சாப்பாடு கேட்டா எங்க இருந்து கொடுக்க முடியும், கொடுக்க முடியுங்களா. ஆனா சீசர்ல செஞ்சாங்க, இமீடியட்டா போயிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சாங்க. அப்போ சாப்பாடு யாருக்கு கொடுக்கறது, பெரிய க்வெஸ்சன் பாருங்க. உட்கார வேணும் உட்கார வச்சாச்சு, அப்ப யார்கிட்ட சாப்பாடு கேட்பாங்க, யார் உட்கார வச்சாரோ அவரை தான் கேட்பாங்க இல்லைங்களா. அப்போ பாருங்க, சீசர்கள் ஏன் அப்போஸ்தலர்கள்ன்ற அந்த மேலான ஒரு நிலைமைக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னா சும்மா இல்லைங்க. அந்த அதிகாரம் அவர்களுக்கு தேவன் கொடுத்துட்டாருன்னா சும்மா கொடுக்கல, இமீடியட்டா உடனடியான அந்த ஒரு கீழ்ப்படுதல் என்ன பண்ணாங்க, காண்பிச்சார்கள். அதனாலதான் அஸ்திபார கற்களாக அவங்க என்ன பண்றாங்க, சபைக்கு அஸ்திபார கற்களாக இருக்கிறாங்க இல்லைங்களா. அந்த அளவுக்கு அந்த சபையில மிக முக்கியமான கற்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ இதுல அந்த உடனடி அந்த கீழ்ப்படுதலை காண்பிக்கக்கூடியவர்கள் சபை விசேஷமான ஒரு பரீட்சையில நாம் எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்லும் போது தூப வர்க்கங்கள் இதில் கூட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. தூப வர்க்கங்கள்ல நம்முடைய ஃபைனல் டெஸ்ட் விசுவாசம், அன்பு, கீழ்ப்படுதல். இதுல கீழ்ப்படுதல் ரொம்ப விசேஷமானது இல்லைங்களா? ஏன்னா தெய்வீக சித்தத்துக்கு நம்ம எந்த அளவுல நம்ம கீழ்ப்படுத்துறோமோ அந்த அளவுல நம்மேல் ஜெயம் கொள்ளக்கூடிய தீமை மற்றும் அபாயகரமான விஷயங்கள்ல இருந்து நம்மளை இந்த கீழ்ப்படுதல் என்ன பண்ணணும், காப்பாத்திரோ சொல்றாரு. உதாரணத்துக்கு அந்த தூப வர்க்கங்கள்ல வெள்ளை போலம், குங்குலியம், அல்பான் பிசின் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதுல அந்த அல்பான் பிசின் தான் கீழ்ப்படுத்தல் அடையப்படுத்துறான். அப்ப அந்த அல்பான் பிசின் இது சொல்லும் போது இது தீமைக்கு அதை சொல்ல எப்படின்னா சர்பங்களை அதென படுங்களாமா துருத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மெடிசினா இருக்குது. அப்போ இது எதுக்குன்னா நம்ம மேல் வரக்கூடிய தீமையை காப்பாற்றுவதற்கு தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சு நம்மளை மோல்டு பண்ணோம் அப்படின்னா அவர் வச்சுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிச்சு என்னன்னா கீழ்ப்படுதல், அதுவும் உடனடி கீழ்ப்படுதல். இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா எல்லா விஷயத்திலிருந்தும் பாதுகாப்பு, எல்லாத்திலிருந்து தேவன் நம்மளை பாதுகாப்பார். இல்ல கீழ்படியலனா பட்டு தான் தெரிஞ்சிட்டு வரணும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறது பார்க்கணும். அப்போ பாருங்க தேவன் இப்படியான ஒரு அருமையான ஒரு விஷயங்களை வச்சிருக்கார், நமக்கு வச்சிருக்கக்கூடிய டெஸ்டிங். அப்ப கீழ்ப்படுதலை நம்ம எப்படி காட்டுறோம் அப்படின்னா வசனம் வாசிக்கலாம். ஒன்று பேதுரு 1:22
ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள்.
பாருங்க ஊக்கமாய் சகோதர சகோதரத்துல அன்பு கூறணும். அப்ப ஊக்கமாய் அன்பு கூறணும் அப்படின்னா இந்த ஒரு கீழ்ப்படுதல் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. என்னன்னா கீழ்ப்படுதல் வெளிப்படும், எப்படி வெளிப்படும்னா அன்பில்லாமல். அன்பில்லாமைக்கு ஒரு அடையாளம் காணும்னா கீழ்ப்படியாமல் சொல்லலாம். நான் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா கீழ்ப்படுதல் காமிப்பாருங்க. அப்ப கீழ்ப்படுதல் இருக்கக்கூடிய இடத்துல அன்பு இருக்கும், கீழ்ப்படுதல் இல்லாம இடத்துல அன்பு இருக்காது. அப்போ இது கூட மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருந்துட்டு இருக்குதுன்றத நம்ம பார்க்கணும். பாருங்க இது நமக்கான ஒரு பரீட்சை. இன்றைக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கான ஒரு பரீட்சை உடனடி கீழ்ப்படுதல். அதே சமயத்தில் இந்த ஜீவன் அது நமக்கு எப்பேற்பட்ட ஜீவனுங்க, அழியாமை, கனம், மகிமை, இது பெற்றுக்கொள்ளணும்னா உடனடியான அந்த கீழ்ப்படுதல வாழ்க்கையில ப்ராசஸ்ல நம்ம கொண்டு வந்தா அந்த வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு உலகத்துக்கு 1000 இயர்ஸ்ல இல்லைங்களா உலகத்தின் ஜனங்களுக்கு தேவன் வைக்கிற மிகப்பெரிய பரீட்சை எதுங்க, சத்தியம் கொடுப்பார். அவளா சத்தியம் கொடுத்து உடனடியே என்ன பண்ணணும், அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படையணும். 1000 இயர்ஸ் 1000 ஆண்டு அரசாட்சியில அந்த 1000 வருஷமும் அந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய ஜனங்கள் வெளிப்படையான கீழ்ப்படுதல் என்ன பண்ண வேண்டியிருக்குங்க, காண்பிக்கணும். இல்லனா லைஃப் இல்ல, முடிஞ்சுக்கலாம். அதோட கீழ்ப்படுதல் ஜீவன் கிடைச்சிருமா, கிடைக்காது. வெளிப்படையான அந்த 1000 வருஷத்துல அவங்க வெளிப்படையான கீழ்ப்படுதல் காட்டணும். அதுக்கப்புறம் 1000 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் லிட்டில் சீசன்ல ஃபைனல் டெஸ்ட், அது கூட எது தாங்க கீழ்ப்படுதல் தான். அது எதுக்குன்னா இன்னர் ஹார்ட்ல இருக்கக்கூடிய கீழ்ப்படுதல். அப்போ அந்த இன்னர் ஆர்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தேவன் பரிசோதிக்கணும்னா அது கூட எதுல எதன் மூலமா பரிசோதிக்கிறார்னா கீழ்ப்படுதல். பாருங்க உலகத்துல ஜீவன் பெற்றுக்கொள்றதுக்கும் தேவன் வைத்திருக்கக்கூடிய ஃபைனல் டெஸ்ட் கீழ்ப்படுதல், சபை நமக்கும் வைத்திருக்கக்கூடிய அது டெஸ்டும் கீழ்ப்படுதல், திரளான கூட்டத்துக்கும் கீழ்ப்படுதல் தான். அப்போ கீழ்ப்படுதல்ன்றது இந்த ஒரு மனத்தாழ்மையோடு இருந்து இந்த கீழ்ப்படுதலை நம்ம நடந்துட்டா தேவன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்காரு பாருங்க. அப்ப இத டெவலப் பண்ணி நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை ஒவ்வொரு நாளும் அழிக்கிறதே விசேஷமா இருக்குது இல்லைங்களா? அப்ப பாருங்க இது ரொம்ப விசேஷமா இருக்குது. இன்னும் இந்த ஒரு பாடத்தினுடைய முடிவுல நம்ம வந்திருக்கோம். இப்ப இந்த ஒரு பாடத்தின் முடிவுல நம்ம பார்க்கும்போது தேவன் இந்த ஒரு கீழ்ப்படுதலுக்கு எக்ஸாம்பிள் யாரத வச்சிட்டாருங்க, கத்தர் இல்லைங்களா, நம்முடைய கத்தர் இயேசு இல்லைங்களா? அதை வந்து நம்ம வேணா பிக்சர் போடலாங்க பிரதர், ஃபைனல் பிக்சர் போடலாம் பிரதர். நம்முடைய கத்தர் கீழ்ப்படுதலுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இல்லைங்களா? எந்த மாதிரி உதாரணம் அப்படின்னா நமக்கு இப்போ வந்து மிகப்பெரிய உதாரணமாக இருக்கா, உலகத்தின் ஜனங்களுக்கு நாளைக்கு ஜீவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களுக்கு கூட ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை தேவன் காண்பிப்பார். எப்படி காண்பார்னா சிலுவையில் அறைந்த அந்த கத்தருடைய சரீரத்தை மீண்டும் உலகத்துக்கு என்ன பண்ணுவார், கொண்டு வருவார் தேவன். என்னங்க கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கா, தெரிஞ்சவங்களுக்கு ஆச்சரியம் இருக்காது, தெரியாதவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நிறைய சீக்ரெட் இருக்குங்க. உடன்படிக்கை பெட்டி எங்க போச்சு? அது தொட்டாலே என்ன ஆயிரும்? செத்து போயிடுவார் இல்லைங்களா? அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி இன்ற நாள் வரைக்கும் எங்க இருக்குது? சீக்ரெட் இல்லைங்களா? மோசையினுடைய கல்லறை சீக்ரெட், கர்த்தருடைய சரீரம் அதுவும் சீக்ரெட். அத தேவன் ஏற்ற சமயத்தில் நம்மத்தில என்ன பண்ணுவார்? நம்மத்தில சொல்லும் போது உலகத்தின் ஜனங்கள் மத்தியில கொண்டு வருவார். எதுக்கு கொண்டு வரணும்? உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர், கண்டிப்பா அவருடைய சரீரம் அழிவை காணாது. அப்போ அழியாத சரீரம் எங்க போச்சு? தேவன் மறைச்சு வச்சிருக்கார் ஏற்ற சமயத்தில் நம்ம மத்தியில கொண்டு வருவதற்கு. எதுக்கு கொண்டு வரணும்? சிலுவையில் தான் முடிஞ்சே, பலியாக கொடுத்த சரீரத்தை தான் மறுபடியும் எதுக்கு கொண்டு வரணும்னா, ரெண்டு விஷயங்களை உலகத்துக்கு கத்துக் கொடுக்கணும். அந்த சரீரத்தை பார்க்கும் போது ரெண்டு விஷயங்களை அவங்க உணர்ந்து கொள்ளணும். என்ன உணர்ந்து கொள்ளணும்னா, ஒண்ணு, தேவன் இந்த மனுகுலத்தை எவ்வளவாய் நேசித்தார், எவ்வளவாய் நேசித்தார். அந்த சரீரத்தை பார்த்து கத்துக்கணும், எவ்வளவாய் நேசித்தாருங்க கர்த்தர் இயேசு இல்லைங்களா? அவர் சிலுவையில் அந்த மரணம் மறிக்கும் போது அந்த சரீரத்தை பார்த்தா தேவன் நம்மளை எந்த அளவுக்கு நேசித்தார்ன்றக்கு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் அந்த சரீரம் வரும்போது. அடுத்த இன்னொரு இது என்னன்னா, கர்த்தர் இயேசு தேவனுடைய சித்தத்துக்காக தன்னை எந்த அளவுக்கு கீழ்ப்படுத்தினார் அப்படின்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் அந்த சரீரம். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த சரீரத்தை மறுபடியும் என்ன பண்ண போறார், அடையாளமாக இந்த பூமியில வைக்க போறார். பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஒரு அருமையான ஒரு லெசன்ஸ் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த கீழ்ப்படுதல் மூலமாக வச்சிருக்காரு. இது ஒரு பரீட்சை. அது மாத்திர நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டிய குணலட்சணம். இதை வளர்க்கல அப்படின்னா இதனால எவ்வளவு ஆபத்து இருக்குது அது கூட நமக்கு தெரியும். இதுல வளர்த்தா எவ்வளவு மேன்மை இருக்குது அது கூட நமக்கு தெரியுது. கடைசியாக நம் வசனத்தை வாசித்து இந்த பாடத்தை நம் நிறைவு செய்யலாம். பிலிப்பியர் 2:8.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் ஆகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
தாழ்த்தினார். 1 Cor 15:27.
சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது.
கீழ்ப்படுதல் மூலமாக கர்த்தர் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ, அவரோடு கூட நாமும் மகிமையில அவரோடு கூட சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்ப அவசியம். அதுல விசேஷமாக இந்த ஒரு கீழ்ப்படுதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக பிதாவாகிய தேவனுக்கும் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, எப்பேற்பட்ட வாய்ப்பு கொடுத்த கோட்டையம் சகோதர சகோதரிகளுக்கு கூட சபையின் சார்பாக அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி சகோதரர் ரவிக்குமார் அவர்களுக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தில் அவருடைய சிருஷ்டிகளிடம் எதிர்பார்ப்பது இந்த கீழ்ப்படிதல் மாத்திரமே. விசேஷமாக சுவிசேஷ யுகத்திலே விசேஷித்த வாய்ப்புக்குள்ளாக இருக்கிற நம்மிடம் தேவன் மிக பிரியமாக எதிர்பார்ப்பதும் இந்த கீழ்ப்படிதலையே. ரொம்ப கஷ்டம்தான் கட்டடம் கட்டுறது போல, ஆனா கட்டுகிற முயற்சியிலே நாம் தொடர்ந்து இருக்கும்போது இந்த கீழ்ப்படிதல் என்கிற கட்டிடத்தை நாம் கட்ட முடியும். அதற்குத்தான் தேவன் சகோதரர் சொன்னது போல நமக்கு இன்றைய நாட்களில் அநேக வாய்ப்புகள் கொடுப்பதனுடைய நோக்கமே நாம் கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தவோ அல்லது நிரூபிக்கிறதுக்காகத்தானா? நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய ஊழியங்கள் அங்கீகரிக்கப்படுது, நம்முடைய சகோதரர்கள் பாராட்டுதல் கிடைக்குது, சிறப்பாக செயல்பட்டோம். தேவனுடைய பார்வையில நாம் இந்த குணலட்சணத்தினுடைய வளர்ச்சிக்காகவோ அல்லது அதை வெளிப்படுத்துவதற்காகவோ தான் தேவன் அநேகமான வாய்ப்புகள் கொடுக்கிறாராம். ஒருவேளை இந்த வாய்ப்புகளே இல்லைனா நம்முடைய நிலை ரொம்ப மோசமாயிடும். அன்பான சகோதர சகோதரி, மிக அருமையான ஒரு பாயிண்ட் சகோதரர் அவர்கள் கீழ்ப்படுதல் என்கிற தலைப்புல எடுத்துட்ட இந்த பாடத்துல தேவன் கொடுக்கிற இந்த வாய்ப்புகளுக்கு அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். விசேஷமாக நம்முடைய கீழ்ப்படிதல் காண்பிக்கிற விஷயங்கள்ல மாம்சத்தை மறிக்க செய்யறதும் புது சிருஷ்டியை வளர்த்தெடுக்கிறதும் அவசியமான வேலையாக இருக்குது. அதுவும் இந்த நாட்களில் கீழ்ப்படிதல் தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட, சகோதரர் சொன்ன அந்த சப்ஜெக்டின் வாயிலாக நாம் பார்க்கும்போது உடனடியாக உடனடியாக புத்தியுள்ள கன்னிகைகள் அல்லது புத்தி இல்லாத கன்னிகைகள் அவருடைய மைய கருத்து கீழ்ப்படிதல், உடனடியான கீழ்ப்படிதல். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கீழ்ப்படிதலை இங்கே இப்போதே நம்மோடு நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளோடு வளர்த்து கொள்ளும்படிதான் இப்படிப்பட்ட வாய்ப்பு. இந்த வாய்ப்பு கூட அதனுடைய நோக்கம்தான். சகோதரர்கள் நேற்று பேனல் டிஸ்கஷன்ல சொல்லும் போது அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தினாங்க. ஒருவேளை தெரியல, உங்களுடைய பலிகள்லாம் எனக்கு திருப்தியா இருக்குப்பா, கொஞ்சம் கீழ்ப்படிதல் காண்பீங்க அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு சொன்னது போல தான் இருக்கு. நாம் ஏற்றுக்கொள்வோம். இது நம் அனைவருக்குமே தான், நம் அனைவருக்குமே. ஏன்னா வசனம் சொல்லும், நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நல்ல கீழ்ப்படிதல் காண்பிச்சுட்டு இருக்கோம், அதனாலதான் தேவன் வாய்ப்புகள் கொடுக்கிறார். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் தேவ சமூகத்தில் நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள அருமையான தருணத்திலே தேவனுடைய வார்த்தைகள் நம்மை எட்டி இருக்கிறதற்காக தேவ சமூகத்துக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் எடுத்துக் கொள்வோம். கடைசியா ஒரு அடையாளம் சொன்னாரு, எனக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கா இல்லையா, நமக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கா இல்லையா. ஒரு அடையாளம், அன்பு இருந்தால் கீழ்ப்படிதல் இருக்குமா. அன்பில்லாமை கீழ்ப்படியாமையின் அடையாளம். நன்றி. நாம் அடுத்ததாக கடந்து செல்லலாம்.